நாம் எடுத்துக்கொள்ளும் லூகா புஸ்தகம் 16 அதிகாரம். லூகா பதினாறாம் அதிகாரம். போன வாரம் வந்திருந்த உங்களுக்கு தெரியும், போன வாரம் நம்ம பார்த்தோம் லூகா புஸ்தகம் 16 அதிகாரத்தில் இங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 16 அதிகாரம், அதாவது மணி, அதாவது நம்முடைய பணத்தை எவ்வாறு கையாளுவது. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆண்டவர் அருமையான வார்த்தையை போதித்தார், கிறிஸ்தவனுக்கு பணத்தை எவ்வாறு கையாளுவது. பணமாக இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், ஏன்னா இன்னைக்கு பணம் வைத்திருக்கிறார்கள், ஆனால் பணமே கடவுளாடா என்று சொல்லி கொண்டு போகிறார்கள் இல்லைங்களா, இல்லைங்களா? ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு கிறிஸ்தவன் எப்படி ஹேண்டில் பண்ணும். இன்னைக்கு பணம் கையில் இருக்கானா கடவுளை விட்டுட்டு பணத்தை பின்னாடி போகிற மக்களாக இருக்கிறார்கள். போன வாரம் அதான் நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும், எல்லாத்துக்கும் அதிகாரியாக, எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் யாரு? அந்த கடவுள் தான். போன வாரம் பார்த்தோம், நம்மெல்லாம் மேனேஜர்ஸ், உக்கரானக்காரர்கள். நம்மெல்லாம் மேனேஜர்ஸ், உக்கரானக்காரர்கள், உக்கரானக்கார மேனேஜர்ஸ். மேனேஜ் பண்ண முடியாத ஆண்டை நம்ம கையில் கொடுத்துக்கிற, அவ்வளவுதான். இதுக்கெல்லாம் சொந்தக்காரன் யாரு? கடவுள், அந்த இயேசு ஆண்டவர், அந்த தேவாந்த தேவன். அப்ப அவர் நமக்கு மேனேஜர்ஸா நியமிச்சிருக்காரு, கொடுத்து நியமிச்சிருக்காரு. மேனேஜ், பொறுப்பாளியா, பொறுப்பு பண்ணு. நம்ம பாட்டுக்கு இஷ்டப்படி சொந்தம் பாராட்டவே முடியாது. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? அவர் கொடுத்தாரு, அவருக்கு தான் சொந்தம். அப்ப மேனேஜர்னா, மேனேஜர்னா நம்ம இஷ்டத்துக்கு வேலை பார்க்கலாமா? நீங்க ஒரு இடத்துல மேனேஜரா வேலை பார்க்கறீங்க, உங்க இஷ்டத்துக்கு வேலை செஞ்சிடலாமா? ஏமே சிஸ்டர், நீங்க ஒரு இடத்துல ஒரு மேனேஜரா வேலைக்கு போறீங்க, மேனேஜர் தெரியுமா, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசு பணத்தை எல்லாம் நீங்க பாட்டு கையாடலாமா? அந்த மேனேஜருக்கு மேல அந்த நிறுவனத்துக்கு ஓனர் இருக்காரா இல்லையா? அந்த ஓனருக்கு என்ன பண்ணுங்க, என்ன பண்ணியானோ அவர், அந்த ஓனர் என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பாரா இல்லையா? கணக்கு கொடுத்தாலும் போன வாரம் தான் பார்த்தோம். மேனேஜர், வி ஆர் ஜஸ்ட் மேனேஜர்ஸ், வி ஹேவ் டு கிவ் அன் அக்கவுண்ட் டு காட். கடவுள், அந்த தேவாத தேவன் நம்மை உக்ரானக்காரர் அமைத்திருக்கும் பொழுது, மேனேஜராக இருக்கும் பொழுது நாம் கணக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆகவே நாம் எவ்வளோ எவ்வளோ முக்கியமாக, எவ்வளோ கவனத்தோடு டீல் பண்ணணும், கவனிச்சிங்களா? நம்ம இஷ்டப்படி, நம்ம இஷ்டப்படி ஆடலாமா? ஒரு கிறிஸ்தவனாக சொல்கிறேன், நம்ம இஷ்டப்படி செயல்படலாமா? பொறுப்பாளியாக தான் வச்சுருக்கிறேன் ஆண்டு, எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு இஷ்டப்படி ஆடவே முடியாது. ஆகவே பொருளாசையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பொருள் ஆசை, பொருள் ஆசையில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பொருள் ஆசைன்ற சொல்லி பொருளில் சார்ந்து போய் கடைசியில் கடவுட்டு போயிடுறாங்க. சரிங்க, அடுத்த பகுதி நம்ம கடந்து போகிறோம், அடுத்த பகுதி நம்ம கடந்து வரோம். அந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், அடுத்த பகுதியில் அந்த 16 அதிகாரத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த 14 வசனத்திலேருந்து 14 வசனத்தில் 18 வசனம் முடிய, 14 வசனத்திலேருந்து 18 வசனம் முடிய நாம் அந்த பகுதி எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொதுவாக உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயத்துக்கு கேட்குற மக்கள், ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதே விஷயத்தை புறக்கணிக்கிற மக்களும் இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? பொதுவாக இன்னைக்கு உலகத்தில் பார்த்து நல்ல விஷயத்தை நல்ல விஷயத்தை அடுத்த சொல்கிறாங்கன்னா சந்தோஷமா அது மூலமானதோடு ஏற்றுக்கொள்கிற மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை கேலி கிண்டல் பண்ணிட்டு, அதை கேலி கிண்டல் பண்ணிட்டு, அதை வந்து பரியாசம் பண்ணிட்டு, அதுக்கு வந்து ஒரு வசப்பாட்டு படி பாடிக்கிட்டு, அது புறக்கணிக்கிற மக்களும் இருக்காங்க, உலகத்துல இருக்காங்க. அப்ப இயேசுவாண்டவர் சொன்ன காரியத்துல, அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, இயேசுவாண்டவர் வாழ்ந்த நாட்களில் கூட, இயேசுவாண்டவர் போதித்த நாட்களில் கூட, அந்த நாட்களில் கூட ஒரு கூட்ட மக்கள் அதுக்கு புறம்பே இருந்தார்கள், ஒரு கூட்ட மக்கள் அதை புறக்கணித்தார்கள், ஒரு கூட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். புரியுதுங்களா? இயேசுவாண்டவர் வாழ்ந்த நாட்களில் கூட இயேசுவின் செய்தியை கேட்கறதுக்கு அவர்களுக்கு மனசு வராது, அவங்க பார்த்தாலும் பரியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க, பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு கிண்டல் கேலி பண்ணிட்டு, அதுக்கு ஒரு கேலி கிண்டல் பண்ணிட்டு, கூத்து பண்ணிட்டு, அதை ஏற்றுக்கொள்ற மனசு இல்லாதபடி, அதை ஏற்றுக்கொள்ற மனசு இல்லாதபடி, இப்படி பல்வேறு விதங்கள்ல ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த நாட்கள் இருந்தாங்க, இயேசுவானு வாழ்ந்த நாட்கள்ல இருந்தாங்க ஒரு கூட்ட மக்கள், கேலி கிண்டல் பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கூட்ட மக்கள் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருக்கிறாங்க, சரிங்களா? இன்னைக்கு இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கும் இருக்காங்க. சரிங்க, நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த கூட்டம் ரெண்டு கூட்டமா சொல்றோமா இல்லையா? நீ எந்த கூட்டம், நீ எந்த கூட்டத்துல இருக்க, அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான், நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவன், நீ எந்த கூட்டத்தை சேர்ந்தவன் என்ற தலைப்புல சிந்திக்க போறோம். அரைஞ்சு பார்க்கலாமா? நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? நீங்க எந்த கூட்டத்தில் ஆரஞ்சு பார்க்கணும். ஒரு கூட்ட மக்கள் பரியாசம் பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. ஒரு கூட்ட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ற மக்களா இருக்கிறாங்க. அங்க பாருங்களேன், ஒரு கூட்ட மக்கள் அங்க பாக்குறோம். முக்கியமா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பரலோக ராஜ்யம், தேவனுக்கு அடுத்த ராஜ்யம் யாரை மையமாக கொண்ட ராஜ்யம்? தேவனுக்கு அடுத்த ராஜ்யம், பரலோக ராஜ்யம் யாரை மையமாக கொண்ட ராஜ்யம்? இயேசுவானவரை மையமாக கொண்ட ராஜ்யம். இதுதான், அதான் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே யாரை மையமாக கொண்ட வாழ்க்கை? அந்த கடவுளாகிய கிறிஸ்து இயேசுவை கொண்ட வாழ்க்கை. அதுதான் பரலோக ராஜ்யம் நம்ம போகும்படியான வழியே. நல்லா புரிஞ்சுக்கோங்க தம்பி, தம்பி தங்கச்சி. பரலோக ராஜ்யத்தை போகும்படியான வழி யார் மூலமா மட்டும்தான்? இயேசு ஒருவர் மூலமா மட்டும்தான். இயேசு என்ற ராஜாதி ராஜா அவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக பரலோக ராஜ்யம் கட்டப்படுகிறது. அவருடைய ராஜ்ய கட்டப்படும்படியாக இயேசுவின் வழி மூலமா தான். சரிங்களா? இப்படிப்பட்ட ராஜ்ய கட்டுறதுக்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா யார் வரான்னா, யோவான் ஸ்நானகன் வராரு. யோவான் ஸ்நானகன் உங்களுக்கு தெரியும், யோவான் ஸ்நானகன் வந்து இயேசுவான வருவதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் போதிக்கிறாப்ல, அதுக்கப்புறமா இயேசுவானர் வந்துட்டாரு. சரிங்களா? இயேசுவானர் வந்துட்டாரு. இந்த புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்ஸ் புதிய ஏற்பாடு திறந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயேசுவானர் வரல, ஃபர்ஸ்ட் யார் வரா? யோவான் ஸ்நானகன் சொல்லிட்டு, ஜான் த பேப்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்கார் வர்றார். அவர் தான் அனுப்பப்படுறார். யார் வர்றதுக்கு முன்னாடி? இயேசுவானவர் வர்றதுக்கு முன்னாடி. இயேசுவானவர் முன்னெறிக்கும்படி, இயேசுவானவர் வரவிக்கும் முன்பாக ஆயத்தப்படுத்தும்படியாக யோவான் சென்ற தீர்க்கதரிசி ஊழியக்கார் வந்து இயேசு பத்தி சொல்றார். இயேசு பத்தி சொல்றார், இந்த ராஜ்யத்தின் வழி இயேசுவோ, இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லிட்டு. யோவான் நீங்க புதிய ஏற்பாட்டுல திறந்து பாருங்களேன், லூகா புஸ்தகம், மத்தேயு புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம் திறந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இயேசுவாரு. பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே யாரதான் மையமாச்சு போதிக்கப்பட்டது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த சட்டங்கள் நியாய பிரமாணங்கள் தான், அந்த சட்டங்கள் நியாய பிரமாணங்கள் தான். என்னென்னமோ நிறைய சட்டங்கள் இருக்கு, நிறைய நியாய பிரமாணம் ஆண்டு எழுதி கொடுத்துருக்காரு தான். பழைய ஏற்பாட்டுல மோசே நியாய பிரமாணம் சொல்றாங்க, மோசே எழுதி கொடுத்த நியாய பிரமாணம் எல்லாமே யாரை மையமா வச்சு எழுதப்பட்டது? இயேசு கிறிஸ்து. யாரை குறிப்பிட்டது? இயேசு கிறிஸ்து. நீங்க பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொரு நியாய பிரமாண சட்டத்திட்டங்கள், ஒவ்வொரு நியாய பிரமாணம் பாத்தீங்கன்னா யாரை குறிப்பிட்டு, யாரை மையப்படுத்தி, யாரை நோக்கி எழுதப்பட்டதுன்னா, யாரை மையமாக? இயேசுவானவர் குறித்தா சொல்லப்பட்டது. அதுல இருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் இயேசுவை குறித்தான் தீர்க்க தரிசனமா நிறைவேற்றும்படியாக எழுதப்பட்டது. புரியுதுங்களா? அதுக்கப்புறமாக பழைய பாட்டு முடிந்த பிறகு அதுக்கப்புறமாக புதிய ஏற்பாட்டு காலத்துல வராங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டு காலத்துல நீங்க பாருங்களேன், யார் முத முதலா வரான? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் புதிய பாட்டுல தந்து பார்த்தீங்க, யோவான் ஸ்நானகன் வராரு. யோவான் ஸ்நானகன் யாரை பத்தி தான் சொல்ற? அவர் வந்து தன்னை பத்தி பேசினாரா? யோவான் ஸ்நானகன் எடுத்து படிச்சு பாருங்க, அவர் வந்து யாரை பத்தி பேசுறாரு? இயேசுவை முன்னறிவிக்கிறாரு. இயேசுவை தான் பத்தி பேசுறாரு. இயேசுவ வருவதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வந்து ஆயத்தப்படுத்துறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசுவை முன்னறிச்சு இயேசுவை பத்தி தான் பேசுற. அப்ப ராஜ்யம் கட்டப்படுவதற்கு யாரை வலியுறுத்தி பேசப்படுகிறது? பார்த்தீங்கன்னா இதுதான் ராஜ்யம் கட்டப்பட, ராஜ்யம் கட்டப்பட கடவுளை முன்னாடி கடவுளை வைத்து சொல்லப்பட்ட சத்தியத்தையும் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா யூத மத தலைவர்கள் எழும்புறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இயேசுமானது பிறகு யூத மத தலைவர்கள் எழும்புறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா யூத இயேசுமானதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யூத மத தலைவர்கள் வராங்க. அவங்க சொல்ல போன அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுயன்ஸ்டு பீப்புள், ஒரு பெரிய ஒரு ஆதிக்கம், ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஆதிக்கம் நிறைந்த மக்களா இருந்தாங்க. யாரு? அந்த யூத மத தலைவர்கள். காமன் பீப்புள் இருக்காங்க பாருங்க, சாதாரண மக்கள்லாம் அந்த மத தலைவருக்கு பயப்படுவாங்க, மத தலைவருக்கு பயப்படுவாங்க. அந்த நாட்டில் இந்த கோயில் இருக்கு பாருங்க, கோயில் அந்த சின்னகோக சொல்லுவாங்க, ஜபாலயம், ஜபாலயத்தெல்லாம் இவங்க தான் பொறுப்படுத்தி செஞ்சுட்டு இருப்பாங்க. யூத மத தலைவர்கள் தான் அந்த நாட்கள் சின்னகோ, யூத மதம், யூத மத தலைவர்கள் தான் அந்த ஜப ஆலயத்தை பொருட்படுத்தி நடத்துறதுலாம் இவங்க தான். ஏன் இந்த வேதத்தை விளக்கணப்படுத்துறது, வியாக்கியானப்படுத்துறது, அதை இன்டர்பிரட் பண்றது, அதை விளக்கி பேசுறது யாரு? இந்த யூத மத தலைவர்கள் தான். அந்த மாதிரி பயங்கரமாக இவங்க தான் விளக்கப்படுத்திருந்தாங்க. மக்கள், சாதாரண மக்கள் கூட அவங்களுக்கு பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சினகாக்குன்னு சொல்லி ஜப ஆலயத்தை புறம்பே தள்ளி வச்சிருவாங்க. சாதாரண ஒரு சில தவறு நடந்தா கூட உடனே புறம்பே தள்ளி வச்சிருவாங்க சாதாரண மக்கள்லாம். அப்படி சாதாரண மக்கள்லாம் இவங்களுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. ஏன் ஏரோது மன்னனே பயந்துட்டு இருந்தாரு. திருவில்ல ஆறாவதுக்கு முன்னாடி ஏரோது மன்னன் விசாரிக்கிறாரா இல்லையா? பிலாத்து, சாரி பிலாத்து விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது இவர் குற்றமில்லாதவர் தெரிஞ்சும் அவர் வேற வழி இல்லை, அந்த யூத மத தலைவர்களுக்காக பயந்து ஒப்பு கொடுத்தாப்ல, ஒப்பு கொடுத்தாப்ல, சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தாப்ல. அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளா இருந்தாங்க இந்த யூத மத தலைவர்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்த யூத மத தலைவர்கள் எல்லாமே சொல்ல போனா இந்த மக்கள் இதை எதிர்த்து தான் இந்த பாரம்பரியமான இந்த மத கலாச்சாரம் நிறைந்த இந்த மக்களுக்கு எதிராக தான் இயேசுவானவர் தொடர்ந்து அடிச்சு பேசினார். இந்த அடிமைத்தனத்துல, இந்த அதிகாரத்துல இவங்களாம் என்னன்னா மனுஷ அதிகாரம், இவங்களுக்கு என்னன்னா மனுஷ அதிகாரத்தை இடம் கொடுத்தாங்க, மனுஷ அதிகாரத்துக்கு இடம் கொடுத்தாங்க. இந்த மக்கள் எல்லாம் பாரம்பரியத்துக்கு இடம் கொடுத்தாங்க. ஏன் சொல்ல போனா இந்த மக்கள் எல்லாம் யூத மத தலைவர்லாம் என்ன, இந்த யூத மத தலைவர்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெருமை இருந்துச்சு. மாய்மாலமான ஒரு பக்தி வைத்து கொண்டிருந்தாங்க, ஒரு பாரம்பரியமான பக்தி, மாய்மாலமான பக்தி, எனக்கு தான் தெரியும் சொல்றபடியான ஒரு பக்தி. இப்படிலாம் அந்த கூட்ட மக்கள் தான் பரிசேயர்கள் சொல்லுவாங்க. பரிசேயர்கள் வேதபாரர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் பரிசேயர்கள் வேதபாரர்கள். இந்த மக்கள் தான் கடைசியில அவங்களுடைய வாழ்க்கை கடவுளுடைய வார்த்தையை முன்னறிவிச்சு பேச அப்படி சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்களும் கடைபிடித்தார்கள் தான். ஆனா யாரை வலியுறுத்தி பேசப்பட்டது? இயேசுவை காமிக்க தவறிட்டான். இந்த சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் இயேசுவை காமிச்சு பேசப்பட்ட சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் தான். அதெல்லாம் கரைச்சி குடிச்சாங்க தான், அதெல்லாம் பயங்கரமா பேசினாங்க தான். ஆனா அதை அந்த சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணங்கள் அனைத்துமே எதை குறிப்பிட்டு யாரை முன்னிறுத்தி யாரை வலியுறுத்தி பேசப்பட்டது? இயேசுவை. அதை இயேசுவாண்டவர் சொல்ற தவறிட்டாங்க. மற்றதெல்லாம் நுணுக்கமா கையாளுவாங்க, மற்றதெல்லாம் பயங்கரமா பாரம்பரியம் சடங்குகள்லாம் கையாளுவாங்க. அப்ப இந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான பக்தி இல்ல, ஒரு சடங்காச்சாரமா பக்தி இல்ல, ஒரு மதம் இன்னைக்கு மதங்கள் நிறைய பாக்குறோமா இல்லையா? அந்த மாதிரி நிறைய இந்த உலகத்துல நிறைய மதம். இந்த மக்களும் கூட விதமான ஒரு மதம் என்று சொல்ல முடியாத, ஒரு சமயம் என்று சொல்ல முடியாத, அதுக்கு முதலிடம் கொடுத்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு பெருமையும் ஒரு விதமான ஒரு மாயமான பக்தி கொண்டவர்களா தான் வாழ்ந்தாங்க. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட மக்கள் கடவுளுடைய வார்த்தையை புறக்கணித்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில மேலோட்டமான பக்தி தான் இருந்துச்சு. புரியுதுங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெருமையான பக்தி தான் இருந்துச்சு, பாரம்பரியமான பக்தி தான் இருந்துச்சு. கடவுளுடைய முழுமையா ஒப்புக் கொடுக்கப்பட்ட பக்தியை பார்க்கவே முடியாது. புரியுதுங்களா? இவ்விதமான ஒரு காயங்களை உடைத்து போடதான் இயேசுவானவர் வராரு. இயேசுவானவர் வர இது அல்ல பக்தி அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க இது அல்ல பக்திங்கிறாரு? அப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவை மையமா வைத்து வாழ்ற வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ, இயேசுவை மையமாகி வைத்து வாழ்ற வாழ்க்கை. இப்படியா இயேசுவை மையமா வைத்து வாழ்ற வாழ்க்கையில இந்த மத தலைவர்கள் வாழ்ந்தாங்க பாருங்க. இந்த மத தலைவர்கள் வாழ்றபடியான வாழ்க்கையை போல கிறிஸ்தவ வாழ்க்கை சொல்லவே இல்லை. இந்த மத தலைவர்கள் எதை மையமா வச்சு வாழ்ந்தாங்க? பாரம்பரியத்தையும் சடங்கத்தையும் சடங்கு சம்பிரதாயங்களையும் மையமா வச்சு வாழ்ந்தாங்க. பெருமையையும் மாயமானமான பக்தியும் மையமா வச்சு வாழ்ந்தாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நடைமுறைலாம் பாத்தீங்கன்னா வெளிப்பிரகாரமாக நாலு பேர் புகழாரம் சூட்டணும், நாலு பேர் நல்ல வார்த்தை சொல்லணும், அப்படிதான் மக்களுக்காக வாழ்ந்தாங்களே. கடவுளை சார்ந்து வாழவே அந்த பரிசேயர் மக்கள் மக்களுடைய பாராட்டை வாங்கணும், மக்களுடைய நல்மதிப்பை வாங்கணும் தான் வாழ்ந்தாங்க ஒழியா. நீங்க போய் படிச்சு பாருங்களேன் அந்த பரிசுகளுடைய நடைமுறை வாழ்க்கையெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா மக்களை சார்ந்தா வாழ்ந்தாங்க, மக்களுடைய பாராட்டை வாங்கணும் தான் வாழ்ந்தாங்க ஒழிய கடவுளை சார்ந்தோ கடவுளை பாராட்டு வாழ்ந்தோம்னு வாழவே இல்லை. அவங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜப வாழ்க்கையெல்லாம் வெளியில எல்லாரும் பாக்குற மாதிரி ஜபிப்பாங்க. அவங்க காணிக்க போடுறது கூட நாலு பேர் பாக்குற மாதிரி காணிக்க போடுவாங்க. இந்த மாதிரிதான் யாரை சார்ந்த வாழ்க்கை? மனுஷனை சார்ந்து மனுஷனுடைய பெயரையும் நன்மதிப்பையும் பெரும்படியான வாழ்க்கை தான் இருந்துச்சு அவங்களுக்கு. கடவுளை சார்ந்த வாழ்க்கையே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பக்தியை தான் அடிச்சு பேசும்படியாதான் இயேசுவானவர் வராரு. புரியுதுங்களா? அப்ப ஒரு கிறிஸ்தவ பக்தினா நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு முக்கியமான காரியம், அதாவது இயேசுவானவர் அந்த இயேசுவின் அதிகாரம், இயேசுவானவர் மையமாக வாழ்ற வாழ்க்கை, அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்ன போனால் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் by the unchanging word of God. கடவுளுடைய வார்த்தை மாறாத, கடவுளுடைய வார்த்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடவுளுடைய மாறாத வார்த்தையை மையமாக வைத்து சொல்லப்பட்டதுதான் இயேசுவானவர் சொல்லும்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுங்க? கடவுளுடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை. இயேசுவனுடைய ராஜ்யம், இயேசுவனுடைய அதிகாரம், அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அமையும்படியான வாழ்க்கையை எதற்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டு எதற்கு மையமாக சொல்லப்பட்ட வாழ்க்கை? கிறிஸ்துவனுடைய, இயேசு, அந்த கடவுளுடைய வார்த்தை. ஏனென்றால் நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுவாண்டர் வராரு, இயேசுவாண்டர் வராது, எதைதான் மையமாச்சு பேசுறாரு, எதைதான் மையமாச்சு பேசுறாரு? இயேசுவாண்டர் வர்றாரு, ஊழியத்துக்கோ தன்னுடைய பணியிலையோ தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலையோ வாழ்றாரு. அவர் வாழ்ற வாழ்க்கை நீங்க படிச்சு பார்க்கலாம், எதைதான் மையமாச்சு பேசுறாரு? கடவுளுடைய வார்த்தை, வார்த்தைக்கு முழுமையாக கொடுத்தாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்ப ஒரு ஜீசஸ் அத்தாரிட்டி is established by the word of God. கடவுளுடைய வார்த்தையின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்படுகிறது அவருடைய பரலோக ராஜ்யம். கிறிஸ்துவம் என்று சொல்லும்படியான கிறிஸ்துவ வாழ்க்கை, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதன் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்படுகிறது? கடவுளுடைய வார்த்தை, வார்த்தையின் அடிப்படையில் ஸ்தாபிக்கப்படும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இயேசுவானவர் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் போது பிசாசுனால நான் சோதிக்கப்படுறாரா இல்லையா? பிசாசுனால சோதிக்கப்படுற, அப்ப பிசாசுனால சோதிக்கப்படும் பொழுது, அப்ப சோதிக்கப்படும் பொழுது சோதைக்காரனோடு எதிர்த்து போராடுறாரு, எதை பயன்படுத்துறாரு? தேவனுடைய வார்த்தை எடுத்து பயன்படுறாரு, அடிச்சு பேசுறாரு. வேத வாக்கியம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறது, எழுதியிருக்கிறதுன்னா அவர் எதை தான் கோட் பண்றாரு? தேவனுடைய வார்த்தை தான் எடுத்து பேசுறாரு. நீங்க எடுத்து படிச்சு பாருங்க, பிசாசுனாலே சோதிக்கப்படுறாரு இயேசுவானவர். பிசாசுனால சோதிக்கப்படும் அவனும் எதை தான் பயன்படுத்தினான்? ஆண்டுடைய வார்த்தை தான் எடுத்து பேசுறோம். பிசாசுக்கும் வேதம் தெரியும் தெரியுமா உங்களுக்கு? உன்னுடைய எதிராளியா பிசாசு இருக்கான் தெரியுமா? அவனுக்கு உன்னோட வேதம் நல்லா தெரிஞ்சிருக்கும், தெரியுமா தெரியாதா? உனக்கு தான் தெரியும் நினைக்கிறியா? உன்னோட அவனுக்கு எல்லாமே, அக்குவர ஆணி வர எல்லாமே தெரியும் அவனுக்கு. பிசாசுக்கு எல்லாமே புட்டு விட்டு பார்ப்பான், தெளிவா தெரியுங்க. ஏன்னா உன்னை மடக்கடிக்கணும்னா, உன்னை மடக்கடிக்கணும், உன்னை வீழ்த்தணும்னா எதை பயன்படுத்துவான்? அவன் வேத வார்த்தை தான் பயன்படுத்துவான், வேதத்தையே எடுத்து பயன்படுத்துவான். ஏன்னா நீ அதை தான் பிடிச்சிட்டு நிற்கிற, நீ அதை தானே பிடிச்சிட்டு நிற்கிற, இதுதான் உண்மை உண்மைன்னு வாடா கிபார், இப்படி சொல்லுதே, இப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி சந்தேகத்தை கலப்புவான். அப்ப இயேசுவானவரோடு அப்படித்தான் போராடினாரு. இயேசுவானவருக்கு எதிராக பிசாசு வேதத்தை எடுத்து பேசினான் பிசாசு. அப்ப இயேசுவானவர் என்ன செய்ய, அப்ப இயேசுவான அதுக்கு எதிர்த்து போராட்டம் பண்ணி எதை தான் பயன்படுத்தினாரு? வேத வார்த்தையை எடுத்து பயன்படுத்தினார், புரியுதுங்களா? அது மாத்திரமா, நீங்க இன்னொரு இடத்துல பாருங்க, யோவான் புஸ்தகம் 17 யோவான் புஸ்தகம் 17 வாங்கல லூக்கா, அதுக்கு அடுத்த புஸ்தகம் யோவான் புஸ்தகம் 17:17 பார்த்தீங்கன்னா, 17 உங்களுடைய சத்தியத்தினாலே, அங்க பாருங்க, அன்றரா இயேசு கிறிஸ்து ஜபிக்கிறாரு, ஜப வாழ்க்கையில உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த வாழ்க்கைகள் எழுப்ப வேண்டும் என்றால் எது அவசியம்? சத்தியத்தினாலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி எழுதுறாரு. ஏன் நீங்க வேற ஒண்ணும் இல்லைங்க, இந்த மக்கள், இந்த பரிசேயர்கள் எதைதான் வாழ்ந்தாங்க? நியாய பிரமாணங்களையும் சட்டத்திட்டங்களும் சார்ந்ததான் வாழ்ந்தாங்க. அதுதான் பயங்கரமா நுணுக்கமா எழுதி, அதுதான் நுணுக்கமா கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க, தெரியுங்களா? அதை எழுதி கொடுத்தவர் யாரு? மோசேங்கிற அருமையான தேவ மனுஷன். அந்த மோசே என்ன சொல்றாரு? மோசே எழுதின வார்த்தைகளை கடைபிடிக்கிறாங்களாம், ஆனா மோசே எதை சொன்னாரோ, எதை குறிப்பிட்டு பேசினாரோ, எதை வலியுறுத்தி பேசினாரோ அவரை அதை புறக்கணிச்சிட்டாங்க. இந்த மக்கள், பரிசேய மக்கள், பாரம்பரிய மக்கள், எங்கெங்க பெருமையிலும் ஆணவத்திலும் உட்கார்ந்து கொண்ட மக்கள் எதை தான் கடைபிடிச்சிருந்தாங்க? மோசே நியாய பிரமாணம் கடைபிடிச்சிருந்தாங்க. ஆனா மோசே எதை காமிச்சாரு, யாரை காமிச்சாரு, எவரை காமிச்சாரோ அவரை விட்டுட்டாரு. மோசே யாரை காமிச்சாரு? அந்த நியாய பிரமாணத்துல எழுதி கொடுத்த வார்த்தை அத்தனையுமே யாரை காமிச்சாரு? இயேசுவாண்டவர் காமிச்சாரு. அங்க பாருங்க, யோவான் புஸ்தகம் 5 அதே யோவான் புஸ்தகம் 5 வாங்கினேன், இதைதான் இயேசுவாண்டவர் அந்த மக்களை பார்த்து பேசுறாரு. யோவான் புஸ்தகம் 5:39 யோவான் புஸ்தகம் 5:39 எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்களேன். யோவான் புஸ்தகம் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எப்படிங்க வேத வாக்கியங்களை கவனிக்கிறீங்களா? என்னங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அன்றரை இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேத வாக்கியங்களை போய் ஆராய்ந்து பாருங்கப்பா. என்னமோ மோசி அந்த நியாய பிரமாணம் கடைபிடிக்கிறது பரிசேயர்களை பார்த்தா பேசுறாரு, யூத மக்களை, யூத மத தலைவர்களை பார்த்தா பேசுறாரு, போய் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க. அவர்கள் எதை குறித்து சாட்சி சொல்லுது? எதை குறித்து சாட்சி கொடுக்குது? என்னை குறித்து சாட்சி கொடுக்குறங்கிற. அப்ப நீ வேத வாக்கில ஆராய்ந்து பார்க்கும், யாரதான் நீ படிக்கலாம், யாரை கண்டுகொள்ளலாம்? இயேசுவாண்டரை கண்டுகொள்ளலாம். இயேசுவாண்டரை கண்டுகொள்ளும். அதான் இந்த இடத்துல படிக்கிறோம், இயேசுவாண்டரை கண்டுகொள்ளும்படியான காரியம். நீங்க பார்க்கலாம், நீங்க பாருங்களேன், இயேசுவாண்டர் 46:47 வசனத்து வாங்க. 46:47 அப்பதான் நீங்க பாருங்களேன், அங்க பாருங்களேன், அங்க 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 பாருங்க, அப்படியே பேசுறாரு பாருங்க, அங்க பாருங்க, 40 வசனத்திலே வாங்க, 40 வசனத்திலே நான் அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி. அங்க பாருங்க, இயேசுவானவருக்கு தான் சொல்லுது. அந்த வேத வாக்கியங்களை கடைபிடிக்கிறாங்க, அந்த பரிசேய மக்களை பார்த்து பேசுறாங்க, யூத மத தலைவர்களை பார்த்து இயேசுவாண்டர் பேசுறாரு. அங்க வேத வாக்கில ஆராய்ந்து பாருங்கப்பா, அது என்னை குறித்தா சாட்சி எடுக்கிறது. நீங்க என்னை கண்டுகொள்ளாதபடி நீங்க என்ன செய்யறீங்க? அங்க பாருங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அந்த தெளிவா பேசுறாரு பாருங்க, அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி. அப்படின்னா நித்தியமான வாழ்வை பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படிக்கு நீங்கள் யார் மூலமா தான் வாணி? இயேசு மூலமா வாதி. அப்ப நீ வேத வாக்கில ஆராய்ஞ்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு சட்டப்பிரமாணம் நியாயப்பிரமாணம் வேதம் தான் சொல்லுவீங்கன்னா, அந்த வேதம் எதை தான் காமிக்குது? இயேசுதான் காமிக்குது. அப்படி இருந்தும் நீங்கள் என்ன இடத்துல வர உங்களுக்கு மனதில்லைங்கிறாரு. அங்க பாருங்க, அடுத்தது என்ன பாருங்க, நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் கவனிங்க, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுயநாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். அப்புறம் பாருங்க, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவர் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? அவங்க யாருடைய மகிமையை ஏற்றுக்கொள்றாங்க? தேவனாலே வருகிற மேன்மையை மகிமையை நாடுறாங்களா? அவங்களுடைய மகிமை மேன்மைலாம் ஒருவர் ஒருவருடைய மனுஷருடைய மகிமையும் பாராட்டுதான் வாங்க பாக்குறாங்க. எப்படி அப்படி விசுவாசிப்பீர்கள்? நீங்க கடவுளை மகிமைப்படுத்தணும்னா நீ கடவுள் சொல்ற காரியத்தை கீழ்படியணும். அவங்களுக்கு அது இல்ல. அப்ப அதான் பாக்குறாரு. அங்க பாருங்க, 45, பிதாவிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் நம்புகிற, அங்க பாருங்க, நீங்கள் நம்புகிற மோசேயே, கவனிங்க, நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீங்களே, மோசே எழுதி கொடுத்தா அந்த நியாயப்பிரமாணம், எந்த நியாயப்பிரமாணம் கடைபிடிச்சீங்களோ அந்த நியாயப்பிரமாணத்தை யார் எழுதி கொடுத்தா? மோசே எழுதி கொடுத்தாரு. அப்ப மோசேயே உங்களை குற்றம் சாட்டுவான். ஏன் அங்க பாருங்க, நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்கள் எங்களை விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள்? கவனிக்கிறீங்களா? அப்ப பாருங்க, இந்த யூத மத தலைவர்களுடைய போக்கு என்னமெல்லாம் எப்படிங்க, சும்மா நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணம், சும்மா வேதம் வேதம் சும்மா வச்சுக்கிட்டு மோசை எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் தான். அந்த மோசை யாரை கொடுத்து பேசிருக்காரு? இயேசுவாண்ட கொடுத்து பேசிருக்காரு. அப்ப இயேசுவை விசுவாசிக்காத வேத பிரமாணம், இயேசுவை விசுவாசிக்காத வேத வாழ்க்கை, இயேசுவை விசுவாசிக்காத வாழ்க்கை என்ன வாழ்க்கை? ராஜ்யம் கட்டப்படுமா? அப்ப பாருங்க, இவங்களுடைய எண்ணம்லாம் ஒரு பாரம்பரியமான பக்தி, இவங்க எண்ணமெல்லாம் ஒரு மேலோட்டமான பக்தி, இவங்களுடைய எண்ணமெல்லாம் பெருமையான பக்தி. சும்மா நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் உண்டு, ஜாக்கிரதையாரு. இன்னைக்கும் ஒரு கிறிஸ்தவ கூட்டம் இருக்கு, இன்னைக்கும் ஒரு பாரம்பரியமான கிறிஸ்தவ கூட்டம். எனக்கு அது தெரியும், இது தெரியும், அது தெரியும், இது தெரியும், அது தெரியும், இது தெரியும். ஆஹா, பயங்கரமா கிறிஸ்தவமே போ, கிறிஸ்தவமே அப்படியே 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 மயங்கி விழுறமா இருக்கும். பயங்கரமா தேவதூதனே வந்து பேசுற மாதிரி பேசுவாங்க. பாரம்பரியமாக வாழ்வா, பாரம்பரியமாக கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றாங்கங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, கோயிலுக்கு போவாங்க, பயங்கரமா பைபிள் வச்சு சூப்பரா பேசுவாங்க, இல்லை பாட்டு பாடுவாங்க. ஆனா யாரை நம்பாதபடி, யாருக்குள்ள வராதபடி, ரட்சிப்பை பெறாதபடி கடந்து போவாங்க. இயேசுவு, இயேசுங்கிற இயேசுவினுடைய மெய்யான ரட்சிப்பை பெறாதபடி போன கிறிஸ்தவர்களாக உண்டு இன்னைக்கு. ஆமா, இயேசுவின் வழிகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதபடி விழுந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இயேசுவை முன்னாடி வைக்கல, சும்மா பைபிள் பைபிள் சொல்லி நியாயப்பிரமாணத்தை முன்னாடி வைத்துக் கொண்டு அவர்கள் கடமைக்கு ஆலயத்து போற மக்களும் இருக்காங்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ராஜ்யம் கட்டப்படும்படியாக, கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்பும்படியாக, நீ கிறிஸ்துவை நோக்கி வரும்படியான வாழ்க்கையில, இயேசுவின் அதிகாரத்துக்கு கீழ்படும்படியான வாழ்க்கையில, எது அங்கு முக்கியமாக வலியுறுத்தி பேசப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படைய வேண்டும். அதுதான் அந்த இடத்துல பாக்குறோம். தேவனுடைய வார்த்தை மயமாக வாழ்ற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோ தம்பி தங்கச்சி, நல்லா புரிஞ்சுக்கோ. கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு ஏதோ நினைச்சிட்டு இருக்காத. இதோ இந்த நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்து அந்த யூத மத தலைவர்களை பார்த்தா கடிந்து பேசுறாரு ஆண்டவர். அந்த மத தலைவர்கள் வெறும் நியாயப்பிரமாணம் எதுவும் வெறும் அப்படின்னு சடங்கு சம்பிரதாயம் பாரம்பரியங்கள் கடைபிடித்தாங்க. ஆனா எதை கோட்டை விட்டாங்க? கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதை கோட்டை விட்டாங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறதை கோட்டை விட்டாங்க. கடவுளுடைய வார்த்தையை மயமாக வச்சு வாழும்படி அந்த வாழ்க்கையை கோட்டை விட்டாங்க. இன்னைக்கு நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும்படியான வாழ்க்கை இருப்ப என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமாக எது மையமாக பங்கு வைக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தை. நல்லா புரிஞ்சுக்கோ, தேவனுடைய வார்த்தை மையமாக பங்கு வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வைத்து நீ வாழ்க்கை கட்டப்படவில்லை என்றால் நிச்சயமாக அந்த வீடு இடிந்து விடும். வசனம் சொல்லுதா இல்லையா? வசனம் சொல்லுதா இல்லையா? மத்தேயு புத்தகம் எங்க பாருங்க, மத்தேயு புத்தகத்தை 7 அதிகாரம் திருப்பி கொள்வோம். மிக அழகான ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு புத்தகம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. மத்தேயு புத்தகம் 20 அங்க பாருங்க, மத்தேயு புத்தகம் 24 படிக்கிறோம். 24 மத்தேயு புத்தகம் 24 ஏழாம் அதிகாரம் 24 ஏழாம் அதிகாரம் 24 பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது. மத்தேயு 7:24 கவனிக்கிறீங்களா? ஆகையால் என்ன சொல்லுது? நான் சொல்லிய, கவனிக்கிறீங்களா? ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு. எந்த வார்த்தைகள்? எந்த வார்த்தைகள் தம்பி? நான் சொல்லிய எந்த வார்த்தைகள்னா எது? பைபிள் தான், கையில கொடுத்துருக்க பைபிள் தான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறேன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அன்றா சொல்றாரு, இந்த வார்த்தைகள் நீ கேட்டு கீழ்படியும் பொழுது அவனை கண்மலையின் மேல், ஒரு கண்மலைங்கிற கற்பாறை மேல கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அவன் யாருங்க? புத்தியுள்ள மனுஷன். ஆனா அங்க பாருங்க, அந்த இடத்துல பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தது. எத்தனையோ காத்து, எத்தனையோ சீற்றம், எத்தனையோ புயல், எத்தனையோ எதிர்ப்புகள் சந்திக்கிறான். விழவே விழுந்துச்சா தம்பி தங்கச்சி? விழுந்துச்சா? ஏன் விழல? ஏன் விழல? காரணம், அந்த வீடு எது மேல கட்டப்பட்டது? கண்மலை. கண்மலை ராக். ராக் என்ற பதம் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டு தெரியுமா? இயேசுவானுக்கு ஒப்பிட்டு. நான் கண்மலை, அவர் கண்மலையா இருக்கிறார். கண்மலை என்கிற பதம் யாருக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டது? இயேசுவானுக்கு. அப்ப தேவனுடைய வார்த்தையின் மேல தன்னுடைய வாழ்க்கை கட்டுறான். தேவனுடைய கடவுள் மேல தன்னுடைய வாழ்க்கை கட்டுறான். அந்த வீடு எத்தனையோ சீற்றங்கள், புயல், பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டிலே மோதுது. மோதுனுச்சா இல்லையா? மோதாம அப்படியே இருந்துச்சா? மோதுது, மோதும் கட்டாயமா. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மோதல்கள் உண்டு, புரிஞ்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ மோதல்கள் உண்டு, எத்தனையோ சீற்றங்கள் உண்டு, எத்தனையோ சோதனைகள் உண்டு, எத்தனையோ கஷ்டங்கள் உன்னை வந்து தாக்கும். தாக்காம இருக்கும், அது தாக்கும். ஆனா அந்த வீடு விழவே விழல. விழலையா? விழுந்துச்சா? விழுந்துச்சா? ஏன்? எதை மையமா வச்சு வாழ்ந்த வீடு? தேவனுடைய வார்த்தை மையமா வைத்து விழல. அதே இங்க பாருங்க, அடுத்தது நான் 26 பாருங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, கவனிக்கிறீங்களா? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைங்களும்படி செய்யாதிருக்கணும் எவனோ. அங்க பாத்தீங்க, கவனிக்கிறீங்களா? வார்த்தைகளை கேட்கிறான், ஆனா என்ன செய்யற? கேட்கிறான், அதன்படி செய்யல. தம்பி வார்த்தையில கேட்கிறான், அருமா கேட்கலாம், ஆனா அது மாதிரி செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? புரியுத? ஸ்கூலுக்கு போற, பாடம் நடத்துறாங்க, கேட்கிற, அந்த பாடத்தை கேட்டு அதை கிரகிச்சு அதை என்னபடி என்ன பண்ணணும்? செஞ்சு பார்க்கணும். செஞ்சாதான் பாஸ் பண்ண முடியும். கேட்டேன்னு சொல்லி செய்யாம இருந்தீங்கன்னா அதோட மேலாவது கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நீ உன் வாழ்க்கையை அதை நடைமுறைப்படுத்தணும். அது மாதிரி கீழ்படியணும், அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கணும். அது மட்டும் செய்யாமல் போகிறான். அங்க பாருங்க, செய்யாதிருக்கணும் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அடையாட, அந்த வீடை எதன் மேல கட்டப்படுறான்? மணல் மீது கட்டப்பட்ட அவன் யாருங்க? புத்தி இல்லாத மனுஷன், முட்டாள். கவனிக்கிறீங்களா? அப்ப அவனுக்கு இவனுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? அவன் கடவுளுடைய வார்த்தையின் மேல தன்னுடைய வாழ்க்கை கட்டுறான், ஆனா இவனோ கண்மலை மேல கட்டவே இல்லை. எது மேல? மணல் மேல. கடவுளுடைய வார்த்தை மேல கட்டவே இல்லை. அதனாலதான் அங்க பாருங்க, அந்த இடத்துல என்ன சொல்லுது? பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது, மோதனுச்சு, இவனுக்கும் மோதனுச்சு, மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. ஏன்? காரணம் என்ன? அந்த வீடு விழாம நிலைச்சு இருந்துச்சு, இந்த வீடு முழுதும் அழிஞ்சு விழுந்துச்சு. என்ன காரணம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் எதன் மேல தன் வீட்டை கட்டினான்? எதுக்கு ஒப்பு கொடுத்தான்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தான். தேவனுடைய வார்த்தை மேல தன்னோட வாழ்க்கை கட்டினான். ஆனா இந்த மனுஷனோ, இந்த மனுஷனோ எதுக்கு வீடு, எதுக்கு கீழ்படியல? கவனிக்கிறீங்களா? எது கீழ்படியல? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்படியல. ஆண்டுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கல. விழுந்து போயிட்டான். மோதலுச்சு, ரெண்டு பேருமே மோதல் சந்திச்சாங்கதான், ஆனா அது விழல, ஆனா இது விழுந்துச்சு. காரணம், தேவனுடைய வார்த்தை மையமாக வாழாத வாழ்க்கை அது பூஜ்யம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத வாழ்க்கை விழுந்து போன வாழ்க்கை, தோற்று போன வாழ்க்கை. வெற்றியை பார்க்கவே முடியாது. அப்ப இயேசுவின் ராஜ்யம் கட்டப்படும்படியாக இயேசுவான வராரு, அந்த ராஜ்ய கட்டப்படும்படியாக, அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும்படியாக எது மையமாக வைக்கப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை. கிறிஸ்துவ வாழ்க்கைனா அதுதாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துவ வாழ்க்கைனா தேவனுடைய வார்த்தையை மையமா. இன்னைக்கு நிறைய சமயங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கலாம், இன்னைக்கு நிறைய மதங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கலாம், ஆனா அவங்க எதன் நான் கேட்கிறேன், எதை எதன் அடிப்படையை வச்சு வாழ்றாங்க சொல்லுங்க. கேட்கிறேன், உங்களை பார்த்து தான் கேட்கிறேன். இன்னைக்கு நிறைய சமயங்கள், இன்னைக்கு உலகத்துல நிறைய மதங்கள் இருக்குது, எதன் அடிப்படையில அவங்க வாழ்றாங்க? எதன் அடிப்படையில அவங்க வச்சு வாழ்றாங்க? அவங்க வாழ்க்கை எதன் அடிப்படையில் வச்சு வாழ்க்கையை கட்டுறாங்க சொல்லுங்க தம்பி. அவங்களுக்கு தான் புனித நூல் இருக்குதா இல்லையா? இஸ்லாமத்துல குரான் ஒருத்தங்க சொல்றாங்க, அப்புறம் இந்துல பகவத்கீதை புனித நூலாம். அந்த வார்த்தையை அவங்க இப்படியாக, இப்போ இந்த கிறிஸ்துவத்துல சொல்லப்பட்ட தெல்ல தெளிவாக கடவுளுடைய வார்த்தையை தான் மையமா வைத்து அப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை மையம் வச்சு வாழ்க்கை கட்டுறாங்களா? கட்டுறாங்களா சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க தங்கச்சி. வார்த்தையை மையம் வச்சு வாழ்றோம், சரி அப்படியே வாழ்றாலும் அவங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்குதா? வாழ்க்கை மாற்றத்தை பார்க்க முடியுதா? அவங்க வாழ்க்கை கட்டப்படுறாங்களா? பூஜ்யமா தான் இருக்குது. நித்தியமான வாழ்வை கண்டுகொள்றாங்களா? இந்த வார்த்தையின் மூலமா எதை கண்டுகொள்ளலாம் சொல்லுது வேதம்? நித்தியமான வாழ்வை கண்டுகொள்ளலாம் சொல்லுது, சொல்லுதா இல்லையா? அங்க பாருங்க, யோவான் புஸ்தகம் எங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. 20 அதிகாரம் எடுத்துக்கோங்க, யோவான் புஸ்தகம் 20 அதிகாரம். சும்மா இல்ல, 20 அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. 20 அதிகாரம், இந்த வார்த்தை எதுக்காக எழுதப்பட்டது? யோவான் புஸ்தகம் 20 அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? யோவான் புஸ்தகம் 20 அதிகாரம் 31 வசனம், 31 வசனம் எடுத்துக்கிட்டீங்களா? யோவான் 20 அதிகாரம் 31 வசனம், இயேசு, கவனிக்கிறீங்களா? இயேசு தேவனுடைய குமாரனே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, இவைகள் இந்த வேதம் எழுதப்பட்டிருக்கு. எதுக்கு எழுதப்பட்டிருக்குது? சும்மா காத்து வாங்கவா? சும்மா கிழிச்சு கிழிச்சு சுண்டல் சுடுறதுக்கா? சும்மா எரிச்சு போடுறதுக்கா? இல்ல காலில் மிதிக்கிறதுக்கா? இல்ல பூஜை பண்றதுக்கா? இல்ல மந்திர பொருளா வைக்கிறதுக்கா? எதுக்கு? கிறிஸ்துவே குமாரன், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து நித்திய ஜீவனை பெறும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதம். இந்த வேதத்தின் மூலம் தான் நித்தியமான வாழ்வு, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த வேதத்தின் மூலமா நித்தியமான வாழ்வை அடையலாம், பரலோக வாழ்வை அடையலாம். இந்த வார்த்தை மையமாக வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவம். எத்தனையோ மதங்கள் சமயங்கள் இருந்தாலும் வார்த்தை முக்கியமா, தேவனுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி முக்கிய கணத்தை கொடுக்குறாங்களா? கொடுக்கறது இல்ல. சும்மா சம்பிரதாயத்துக்கும் சாங்கியத்துக்கும் சடங்காச்சாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, கொடுக்குறாங்களா இல்லையா? கிரியலுக்கு அடிப்பு. இன்னைக்கு உலகமே கிரியல், இன்னைக்கு மதங்கள், இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் இருக்குது, எத்தனையோ சமயங்கள் இருக்கு. அவங்களும் எதை செய்யறாங்க, எதை முக்கியப்படுத்தி வலியுறுத்தி பேசுறாங்க? கிரியைகள், நற்கிரியைகளை வச்சுதான் மகிமை. இந்து எடுத்துக்கோங்க, என் கத்தோலிசிசம் என்ற மதம் எடுத்துக்கொள்ளுங்க, அது கிறிஸ்தவம் இல்ல, கத்தோலிசம் என்ற மதம் எடுத்துக்கோங்க. முஸ்லாம், இஸ்லாமிய மதம் எடுத்துக்கோங்க, எல்லா சமயங்களும் எதை தான் அவங்க வார்த்தையை மையம் வச்சு பேசுறது இல்ல, எதை மையமா வச்சு பரலோகம் போலாம் பாக்குறாங்க? அவங்களுடைய கிரியை, நற்கிரியைகளை மையமா வச்சு போறாங்க. அதனாலதான் சாங்கியமா பண்ணிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் சடங்கு, எப்ப பார்த்தாலும் அந்த சாங்கியம், இந்த சம்பிரதாயம், அந்த சடங்கு, இந்த சடங்கு, இந்த சடங்கு, அந்த கிரியை, எந்த கிரியன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான், பரலோகம் போலாம் பாக்குறோம். ஆனா கிறிஸ்தவம், நல்லா புரிஞ்ச, கிறிஸ்தவம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே வழி, இயேசுவே ரட்சகர், இயேசுவேனுடைய பாவத்தை மன்னிக்கிறவன் சொல்லி விசுவாசித்து, அவருடைய விசுவாசத்தின் மூலமாக நித்திய ஜீவனை பெறும்படியா அந்த வேதம் உனக்கு எனக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்துல சொல்லப்பட்டது மட்டும் விசுவாசி, நீ வேறையும் நம்பிட்டு இருக்காது. அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைனா எதுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை? வேதம். வேதத்தை பிடிச்சுக்கோ, வேற எந்த சாங்கிய சம்பிரதாயத்துக்கு இடம் கொடுக்காத. புரியுத? எதன் வழியிலையோ நித்தியஜமான அந்த பரலோக வாழ்வை அடையவே முடியாது. புரியுத? படிச்சு படிச்சோமா இல்லையா? இந்த வேதத்தின் மூலமா தான், இந்த வேதத்தின் மூலமா தான் நீ நித்தியமான வாழ்வை அடைய முடியும். ஆகவே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னால் எதன் மையமாக வாழ்க்கை வைக்கப்பட்ட வாழ்க்கை? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கை அடையணும்னா, உன்னுடைய வாழ்க்கை அந்த கிறிஸ்து இயேசுவை நம்பி இயேசுக்குள்ளாக பாவ மன்னிப்பு பெற்று வாழ வாழ்க்கை வேணும்னா, நீ எதுக்கு கீழ்ப்படையணும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற வேதத்துக்கு கீழ்ப்படி. புரியுதா? படிச்சோமா இல்லையா 31 வசனத்துல
கிறிஸ்துவே இயேசு என்று சொல்லி அந்த இடத்துல இயேசு ஒருவரே தேவனுடைய குமாரனாகிய தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே அந்த நித்தியமான பரலோக வாழ்வை அடையும்படியாகவும் இவை எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேதம் அதுக்காக எழுதப்பட்டிருக்கு, வேற எதுக்கும் எழுதல. அந்த விசுவாசத்தை நீ அடைஞ்சாயா? அந்த விசுவாசம் மூலமா நித்தியமான வாழ்வை பெறுகிறேன்னு சொல்ல முடிகிறதா? இல்லைன்னா இந்த வேதத்துக்கு உள்படி, இந்த வேதம் சொல்றதுக்கு ஒப்புக்கொடு, இந்த வேதத்துக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழு. அங்கும் அது மூலமா தான் நித்தியமான வாழ்வை சுதந்திரிக்கலாம். வேதத்தின் மூலமா தான் நித்தியமான வாழ்வை சுதந்திரிக்கலாம். சரிங்களா? முதலாவது பார்த்தோம், ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டுமானால் எதை மையமா வைத்து வாழ்ற வாழ்க்கை? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. சரிங்க, இரண்டாவது காரியமாக இந்த பரலோக ராஜ்யம், இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில முதலாவது தேவனுடைய வார்த்தை மையமா வைத்து வாழும்படியான வாழ்க்கை. இரண்டாவது, இந்த மக்கள் யூத மத தலைவர்கள் இவங்க என்ன செஞ்சாங்க? யூத மத தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய வார்த்தை மையமா வைத்து வாழவே இல்லை. இரண்டாவது என்ன திரும்ப செஞ்சாங்க? இவங்க மேலோட்டமான பக்தியை வைத்துக் கொண்டிருந்தார்கள், புறம்பான ஒரு பக்தியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா என்ன விதமான பக்தி அங்க இல்லை? இருதயபூர்வமான பக்தி அங்க இல்லவே இல்லை. நீங்க இந்த பாரம்பரிய கிறிஸ்துவர்கள், இந்த பரிசேயர்கள் எடுத்துக்கோங்க, இந்த பரிசேயர்கள் யூத மத தலைவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா, இயேசுவாண்டவே சொல்றாரு அவங்களை பார்த்துட்டு. அங்க பாருங்க, மார்க் புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, மார்க் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் அந்த மக்களை என்ன இயேசுவாண்டர் அவங்க என்ன சொல்றாரு பாருங்க. மார்க் புஸ்தகம் 7 ஐம்பத்தி ஏழாவது பக்கம், மார்க் புஸ்தகம் 7:5 அங்க பாருங்க, 5 அந்த பரிசேயர்கள் வேதபாரர்கள் பத்தி பேசுறாரு. அந்த மக்கள் வெறும் சடங்குகள் சம்பிரதாயங்களை முக்கியப்படுத்தி பேசினாங்க. அங்க பாருங்க, 5 அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரர்களும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியம், கவனிச்சீங்களா? அவங்களுடைய முக்கியமையாது முன்னோர்களின் பாரம்பரியம். அடையப்பா, முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கைகழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். அவங்களுடைய எது முக்கியம்? அவங்களுக்கு எதுதான் வலியுறுத்தி பேசினாங்க? முன்னோர்களுடைய பாரம்பரியம், சடங்கு சம்பிரதாயம், அதான் கடைபிடிக்காங்க பாத்தீங்களா? பயங்கரமா. அப்பதான் இயேசு ஆண்டவர் அவங்களை பத்தி பேசினாரு. அந்த யூத மத தலைவருடைய முக்கிய கவனம் எது மேல இருக்கு? எங்க பாருங்க, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக 6 இந்த ஜனங்கள், கவனிக்கிறீங்களா? இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். வேதத்தை கடைபிடிக்கிறாங்க, வேதத்தை நுணுக்கமா ஆராயறாங்க, படிக்கிறாங்க, உதட்டளவுல பக்தி வச்சுக்கிறாங்க. தம்பி, இந்த ஜனங்கள் உதடுகளினால் தங்களை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ, கவனிக்கிறீங்களா என்னங்க, அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எதுங்க? அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறதாக. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, முக்கியமாக இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கணும், எது மையமாக வைத்து வாழ்ற வாழ்க்கை? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து வாழும்படியான வாழ்க்கை மிக மிக அவசியம். இரண்டாவது காரியம் அந்த இடத்துல எது முக்கியமாக காணப்படுகிறது? இருதயபூர்வமான பக்தி. புரியுதுங்களா? கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு எங்க இருக்கணும், எது கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்கணும். புரியுதா? பார்த்தோமா இல்லையா? இந்த பக்தி, இந்த யூத மத தலைவர்கள் பரிசேய பக்தி இன்னைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கும் வெளியில எத்தனையோ மதங்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எதை முக்கியமா, அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பக்தியெல்லாம் எதைதான்? மனுஷனை பாராட்டணும், மனுஷனுக்கு மகிமையை தேடித்தரணும், அவனை புகழாரம் சூட்டணும். இப்படிதான் வெளிப்புறமான பக்தி தான் அவங்க பாக்குறாங்க. ஒழிய இருதயத்தை கொடுத்த பக்தி காமிக்கிறாங்களா? இதோ அன்னைக்கு அந்த மக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. இருதயத்தை கொடுக்கறத பக்தி பார்க்கவே முடியல. நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறாய் என்றால், இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை எது முக்கியமாக உன்னை கொடுக்கணும்? இருதயத்தை கொடுக்கணும். ஐயையோ, இருதயத்தை நீ கொடுக்காதபடி கிறிஸ்துவ வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நீ வெளிப்பிரகாரமா வெள்ள சொக்கா போட்டு டிப் டாப் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம், பட்டையை போட்டு உத்தராஜ கொட்டையை தொகை விட்டுட்டு டேப்பா பயங்கரம் வேஷ்டி சட்டையை போட்டுட்டு என்னென்னமோ பாரம்பரிய பக்தியை கடைபிடிக்கலாமா இல்லையா? சந்தனத்தை தொடங்கிட்டு என்னென்னமோ பக்தி பரவசத்தோடு பாடலாம், பக்தி பரவசத்தோடு பயங்கரமா பேசலாம், வெளியில பயங்கரம் பக்தி காமிக்கலாம், ஆனா உள்ளுக்குல இந்த இருதயம் சாக்கடையா இருக்குது. அதே 7 அதான் படிக்கிறோம். எதையா தீட்டு, அந்த மக்கள் தீட்டுன்னு பேசிட்டு இருந்தாங்க. பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு தீட்டுன்னு பேசிட்டு இருந்தாங்க. எதையா தீட்டு, உள்ளத்திலிருந்து புறப்படுதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொன்னாரு. ஏனெனில் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. உள்ளத்திலிருந்து பொருளாசைகள், உள்ளத்திலிருந்து என்னங்க, கபடு, வன்கண், காம விகாரம்,
எல்லாம் பெருமை மதிக்கெடு எல்லாம் புறப்பட்டு வருவோம், புறப்பட்டு வந்து மனுஷனை தீட்டுப்படுத்தும் சொல்லி பேசினார்.
உள்ளத்துல இருதயத்துல எவ்வளவு சாக்கடை நிரம்பி இருக்குது,
அதை நீ சுத்தம் பண்ணவில்லையா, நீ வெளியில சுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை கடிந்து பேசினார். அப்ப பக்தி என்று சொன்னாலும் எந்த எந்த பக்தி பக்தி அவசியம், இருதயத்தை கொடுக்க பக்தி தான் அவசியம். இருதயம் சுத்தப்பட்டிருக்கா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவாங்கள், அவர்கள் பரலோகராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் சொல்லுது. இருதயத்தை கொடுத்தியா பக்தி, நீ வெளியில இன்னைக்கு சர்ச்சுக்கே நீ வரலாம், புரிஞ்சுக்கோ, சர்ச்சுக்கே நீ வரலாம், சூப்பரா பாட்டு பாடலாம், சூப்பரா ஜெபிக்கலாம். ஆனா கிறிஸ்துவ பக்தியில எது அவசியம், இருதயத்தை கொடுத்த பக்தி தான் அவசியம். இருதயம் கொடுக்காதபடி நீ இயேசுவை அறிந்துட்டேன், இயேசுக்குள்ள வாழ்றேன்னு சொல்றது போலித்தனம், அது நடிப்பு, அது மாய்மாலம், அது போலியான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏனென்றால் அந்த இருதயத்தை படைத்தவர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ பாஸ்டரை ஏமாத்தலாம், இந்த கூட இருக்கிற விசுவாசி ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது, இருதயத்தை படைத்த அந்த இருதயத்தை பார்க்கிற கடவுளை ஏமாத்தவே முடியாது. ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம் சிஸ்டர் சொல்லிட்டு சூப்பரா நடிக்கலாம், நடிக்கலாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நடிக்கிறாங்க, நடிக்கலாம், பயங்கரமா ஏமாத்தி ஏமாத்தி பேசலாம், இங்க ஏமாத்தி பிரயோஜனம் இல்லை. ஆனா அங்க ஏமாத்த முடியாது, இங்க ஏமாத்தலாம், ஆனா எங்க ஏமாத்த முடியாது, ஆண்ட அங்க ஏமாத்த முடியாது. ஏனென்றா அவர் இருதயத்தை பார்க்கிற கடவுள், நான் இருதயத்தை பார்க்க முடியுமா? ஆனா கடவுள் யார் எதான் பாக்குறாரு, மனுஷனோ முகத்தை பாக்குறான், கடவுளோ இருதயத்தை பாக்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைன்னா இந்த இந்த பாரம்பரியமான மக்கள் அதான் ஆண்டவர் கடிஞ்சு பேசினாரு. இருதயத்தை இருதயத்தை கொடுக்காதபடி, அதனாலதான் இங்க பாருங்களேன், அந்த லூக்கா புஸ்தகம் 16 பாருங்களேன், அழகா அந்த இடத்துல படிக்கிறோம். லூக்கா புஸ்தகம் 16 நம்ம தெல்ல தெளிவா அந்த இடத்துல படிச்சோமா இல்லையா? லூக்கா புஸ்தகம் 16 அங்க பாருங்க என்ன அழகா சொல்லுது, 15 அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக, கவனிக்கிறீங்களா, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். இந்த மக்களுடைய புத்தி என்னங்க, மனுஷர் முன்பாக, யாருக்கு முன்பாக, மனுஷர் முன்பாக, நான் யாரு, எழு, நான் பக்திமான், எழுதியப்பா, நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு மனுஷர்மா நீதிமான்களாக காட்டுகிறார்களா? தேவனோ, கவனிக்கிறீங்களா, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா, அந்த பரிசேய பக்திக்காரர்களை பார்த்தா, யூத மத தலைவர்களை பார்த்தா இயேசுவாண்ட பேசுறியா, நீங்கள் மனுஷன் முன்பாக நீதிமங்களா காட்டுக்கிறீங்கப்பா, பெரிய பக்திக்காரங்களா பாக்குறீங்க, காமிச்சுக்கிறீங்க, ஆனா கடவுளோ உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில, இயேசு அறிந்த வாழ்க்கையில, இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கையில, தேவடைய ராஜ்யம் கட்டுப்படும்படியான வாழ்க்கையில, நீனு நானும் எதுக்கு ஒப்பு கொடுத்து வாழணும், முதலாவது தேவடைய வார்த்தை மயமாக வைத்து வாழ்ற வாழ்க்கை தான் இயேசுவின் ராஜ்யம் கட்டுப்படும்படியான வாழ்க்கை. இரண்டாவது, உன் இருதயத்தை கொடுக்கணும், இருதயத்தை கொடுக்கிற பக்தி இருக்குதா? நல்லா புரிஞ்சுக்கோ, நீ உட்கார்ந்துருக்க, நீ உன்னுடைய வாழ்க்கையில இருதயத்தை கொடுத்துருக்கியா? இருதயம், இருதயம் அவசியம், இருதயத்தை கொடுத்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அவசியம். இருதயம் கொடுக்கலன்னா நீ வெளியில என்ன பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. ஐயோ, இயேசுவான இருதயத்தை தான் பாக்குறேன், புரியுதா? அப்ப ரெண்டும், அதாவது ரெண்டு முக்கியம், இதுல நம்ம கத்துக்கொள்ள முடியாத காரியம், ரெண்டே ரெண்டு முக்கியமான காரியங்க. அப்ப இங்க கவனிச்சீங்கன்னா இந்த மக்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், இது அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இப்படியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு எதிரிட்டு புறம்பே பரியாசம் பண்ணுற ஒரு கூட்ட மக்கள் இருக்கு. இந்த மக்களை வாழ்ந்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, இதுதான் இயேசுவாண்ட சொல்லிவிட்டே வந்தார், இதுதான் இயேசுவாண்ட சொல்லிக்கொண்டே வந்தார். அந்த மக்கள், ஒரு கூட்ட மக்கள் என்ன செஞ்சாங்க, அங்க பாருங்க 14 இவைகளை எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேரும் கேட்டு, கவனிச்சீங்களா, இவைகள் எல்லாம் பொருளாசைக்காரராகிய பரிசேரும் கேட்டு அவரை பரியாசம் பண்ணினார்கள். என்னங்க, இயேசுவானவர் என்ன செஞ்சாங்க, கேலி கிண்டல் அடிச்சாங்க. ஏன், ஏன் பரியாசம் பண்றாங்க, ஏன் கேலி கிண்டல் பண்றாங்க, ஏன், ஏங்க கேலி கிண்டல் பண்ணணும், இவர் என்னத்தை பண்ணாரு, உண்மைதானே பேசினாரு, சத்தியத்தை சத்தியமா தான் பேசினாரு, பொருளாசி எதிர்த்து பேசினாரு, அதனாலதான் அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவங்க யாரு, அங்கே வசனம் சொல்லுது 14 இவன் யாரு, பொருளாசைக்காரன். இவன் சும்மா நியாயப்பட்டமா அது கடைபிடிக்கும் பேசிட்டு பேசிட்டு போகலாம், ஆனா அவனுக்கு எது முக்கியம், வெளியில எல்லாரும் பார்க்கணும், வெளியில காசு கொடுக்க, கோயில் கட்டி கொடுத்தான், இவன் கோயில் கட்டி கொடுக்கிறானா இருந்தான், ஆனா நாலு பேர் மதிக்கணும், நாலு பேர் நான் செஞ்சது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பெருமையா இருதயத்தோடு காமிச்சான். அதனாலதான் பொருளாசைக்காரங்கிறார் ஆண்டவர், பொருளாசைக்காரர்களா இருந்தார்கள்.
இன்னொரு பாவத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க தெரியுமா, அதனால தான் ஆண்டர் அடிச்சு பேசினார். 18 அங்க பாருங்க, 18 தன் மனைவியை தள்ளிவிட்டு, இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்தை சொல்றாரு, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஆண்டவர் எதை பத்தி பேசினாரு, விபச்சாரத்தை பத்தி பேசினார். எது விபச்சாரம், மனைவி இருக்கும் பொழுது, கணவன் மனைவி இருக்கும் பொழுது நீ தள்ளி விட்டுட்டு இன்னோத்திய போனீங்கன்னா அது விபச்சாரம் சொன்னாரு. அந்த இடத்துல விவாகரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறதே இல்லை, விவாகரத்து கூடவே கூடாதுங்கிறாரு. இரண்டும் கணவன் மனைவி இரண்டும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் சொல்லுது வேதம், மனுஷன் பிரிக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா நீ உலகம் எப்படி போகுது, கழுட்டுட்டு போகுது, அது என்னது, அது விபச்சாரம். வேதம் ஒரு கால விவாகரத்தை அனுமதிக்கிறதே கிடையாது. எப்ப விவாகரத்தை அனுமதிக்கும், அவன் விபச்சாரம் செய்யும் பொழுதுதான், கணவன் மனைவி இருக்கும் பொழுது அவன் மலியனே வேணும்னே இவளை விட்டுட்டு போய் விபச்சாரம் செய்யறான் பாருங்க, அப்பதான் நீ விவாகரத்துக்குள்ள ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒழிய தேவையில்லாம பிரிந்து போகவே கூடாது. இந்த இடத்துல அதான் சொல்றாரு. அப்ப இந்த மக்கள், இந்த பரிசேய மக்கள் ஆண்டவர் பாவத்தை கடிஞ்சு பேசுறாரு, கடிந்து கொண்டு பேசுறாரு, விபச்சாரம் செய்யறது. இந்த மக்கள், இந்த பரிசேய மக்கள் என்ன செய்யறாங்க பாத்தீங்கன்னா, தேவை தொட்டத்துக்கெல்லாம் டக்குன்னு கழட்டி விடுறது, அப்படியே அந்த சட்டத்திற்கெல்லாம் வச்சிருந்தாங்க. தேவையில்லாத காரணங்களுக்கெல்லாம், அந்த சப்ப காரணம், அந்த காரணம், இந்த காரணத்துக்குலாம் நீ போயிடலாமா, நீ வெளில போயிடலாம், நீ இன்னொருத்தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லுறது, ஒரு இடத்த கூட வச்சிருந்தாங்க. கடவுள் சொன்னாரு, அந்த இடத்துல சொல்றாரு, தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறு ஒருத்தியை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறான், புருஷனாலே தள்ளப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறான். ஆகவே விபச்சாரத்தை ஆண்டவர் எதிர்க்கிறார். ஆகவே இந்த மக்கள் அந்த பாவத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஆகவே அதனாலதான் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமா, கிறிஸ்துவம் என்று சொன்னால், இயேசுவாண்டவன் என்று சொன்னால், வேதத்தை நீ கீழ்படிந்து வரும்பொழுது ஆண்டவர் பாவத்தை என்ன செய்யறாரு, வெட்டு வெளிச்சமாக கடிந்து பேசுற கடவுள் தான். புரியுதா, நீ செய்யற தப்புக்கு உடந்தையா போகிற கடவுள் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ செய்யற பொருளாசையா இருக்கட்டும், நீ செய்யற விபச்சாரமா இருக்கட்டும், நீ செய்யற பெருமை கொண்ட பாவமா இருக்கட்டும், நீ செய்யற பொய் பித்தலாட்டமா இருக்கட்டும், அவர் கடிந்து பேசுற கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நீ கீழ்படிந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து வரும்பொழுது ஆசீர்வாதம். நீ அதுக்கு கேலி கிண்டல் பண்ணிட்டு, நீ அதுக்கு பரியாசம் பண்ணிட்டு
எதுக்கெடுத்தாலும் ஒரு ஏற்றுக்கொள்ற மனசு இல்ல, சத்தியத்துக்கு கீழ்படுகிற மனசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புறம்பே போறது, முறுமுறுத்துட்டு போறது, இன்னொரு பிரயாசம் பண்ற கூட்டத்துல இருந்தவனா. கடவுளுடைய வார்த்தை இது, தேவனுடைய வார்த்தை இது, தேவன் இது எதிர்க்கிறார், இது பாவம், இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இதுக்கு முழு மனதோடு கீழ்படிந்து அவருக்கு ஒப்பு கொடுத்து, அதுக்கு கீழ்படிந்து ஒப்பு கொடுத்த இறுதியா இருக்குதா? எதுக்கெடுத்தாலும் புறம்புது காட்டுறது, எதுக்கெடுத்தாலும் நீ முரண்டு பிடிக்கிற, எதுக்கெடுத்தாலும் நீ பெருமையோடு கடந்து போடுற, அது ஒரு பிரயாசம் பண்ற புத்தி. ஏன் கடவுளை பிரயாசம் பண்ற, கடவுளுடைய வார்த்தையை பிரயாசம் பண்ற, புரிஞ்சுக்கோ. ஜாக்கிரதையாரு, எந்த கூட்டத்துல சேர்ந்தவன் பாருங்க, இந்த மக்கள் பரியாசம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கடவுளுடைய வார்த்தை கீழ்படியவே இல்லை, கடவுள் வார்த்தை கீழ்படியவே இல்லை. நல்லா புரிஞ்சு, கடவுளுடைய வார்த்தை கீழ்படியாத மக்கள் பரியாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க, ரெண்டாவது கூட்டம் என்னங்க, அதான் அங்கேயே பார்க்கணும். அந்த இடத்துல பாருங்க, அந்த இடத்துல அழகா சொல்லு, 16 நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல், அந்த நாள் முதல் கொண்டு நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசன வாக்கியம் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்களாம். யாவரும் பலவந்தமாய், கவனிக்கிறீங்களா, யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்களாம். அடையப்பா, அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இடத்துல? நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம்னா இயேசுவை முன்னிறுத்தி சொல்லப்பட்டது, யோவான் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன செய்யறது? அதுக்கப்புறமா, அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வந்தது வருகிறது. சுவிசேஷமா, சுவிசேஷம் செய்தி, இயேசுவை குறித்த செய்தி சொல்லப்பட்டே வருகிறது. அந்த இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டு என்ன செய்யறாங்க? மனம் திரும்புறாங்க. மனம் திரும்பி அங்க பாருங்க, அதான் சொல்லுது அந்த இடத்துல வசனம், யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்களாம். கவனிக்கிறீங்களா, இவங்கதான் ஏற்றுக்கொண்ட மக்கள். இயேசுவின் வழிதான் ரட்சிப்பு, இயேசு ஒருவர் தான் எனக்காக பாவத்தை மன்னிக்கும்படியா வந்த கடவுள், இயேசு ஒருவர் தான் பரலோகத்தின் போகிறதுக்கு வழி உண்டானவர்கள் வழி உள்ளவராக இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு உண்டான வழி இயேசு வருவரேன்னு சொல்லி சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட வார்த்தை இதுதான். சுவிசேஷமா அறிவிக்கப்பட்ட வார்த்தை இதுதான். இதுல என்ன செய்யறாங்க, அதில் யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்களாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஜோனத்தான் எட்வர்ஸ் என்ற தேவ மனுஷன் இது குறித்து அழகா பிரசங்கம் பண்றார், மும்முரமாய் அழகாக, அதாவது இன்னும் அதிகமாக பிரயாசப்படுறாங்க, அதுல முழுமையா ஒப்பு கொடுக்குறாங்க, அதுல முழுமையா கீழ்படுகிறாங்க. ஏன்னா அந்த நித்தியமான வாழ்வு, அந்த பரலோக ராஜ்யம் முரண்டு இந்த மக்களை போல பரியாசம் பண்ணிட்டு இருக்கல, இந்த மக்களை போல முரண்டு பிடிச்சிட்டு இருக்கல, இந்த மக்களை போல பெருமை கொண்ட மக்களை உட்கார்ந்து கொண்டிருக்கல, இந்த மக்களை போல கீழ்படியாத புத்தியை வைத்துக் கொண்டிருக்கல. ஆனா இயேசுவை அறிந்து இயேசுவனுடைய வார்த்தையை கேட்டு இயேசுவனுடைய அந்த மெய்யான ரட்சிப்பை அறிந்த மக்கள் என்ன செய்யறாங்க, கீழ்படுகிறாங்க, ஒப்பு கொடுக்குறாங்க, முற்றிலுமாக அதுக்கு பலவந்தமாய் பிரவேசிக்கிறாங்க. பலவந்தமாய், பலவந்தமான என்ன, தன்னை முழுமையாய் தாழ்த்தி தன்னுடைய பெருமையெல்லாம் உடைச்சி போட்டு, தன்னுடைய ஆணவத்தெல்லாம் உடைச்சி போட்டு, தன்னுடைய அகம்பாவத்தெல்லாம் உடைச்சி போட்டு, தன்னை முழுமையாய் தாழ்த்தி அந்த இயேசுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து அந்த பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்கிறாங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர்கள் தான் மெய்யான கிறிஸ்துவை இயேசுவை அறிந்து அந்த ஒரு கூட்டத்துல எழும்பி போயிட்டு இருக்கிறாங்க. புரியுதா, புரியுதா? அப்ப நீ எந்த கூட்டத்தில் இருக்க, ஒன்னு பரியாசம் பண்ற கூட்டம் பார்த்தோமா இல்லையா, ரெண்டு பலவந்தமாய் அதுல பிரவேசிக்கிற கூட்டம் கவனிக்கிறியா இல்லையா, அது முதல் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது, அதில் யாவரும் பலவந்தமாய் பிரவேசிக்கிறாங்க. பலவந்தானா என்ன, சாதனை நினைக்காத, தன்னை தாழ்த்தி தன்னுடைய சுயத்தெல்லாம் ஒழிச்சு போட்டு, தன்னுடைய பெருமையெல்லாம் ஒழிச்சு போட்டு, முற்றுமா தன்னை தாழ்த்தி, இயேசுவே கடவுள், இயேசுவே ராஜா, இயேசுவே கத்தாதி கத்தர், அவரே பரலோகத்தின் வழியா இருக்கிறான்னு சொல்லி அந்த நித்தியமானவான சுதந்திரிக்க தன்னை முழுமையாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிற மக்கள் தான் அவர்கள். இந்த கூட்டத்துல ஒருத்தனா இருக்கிறியா, நீ சிந்திச்சுப்பா, அதான் இன்னைக்கு பாக்குறோம். ஆவே நம்ம பார்த்தோம், நல்லா பார்த்தோம், நல்லா புரிஞ்சுக்கோ, ஆவே நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல என்ன பார்த்தோம், பரலோக ராஜ்யம் இயேசுவை மையமாய் வைத்து வாழ்ற, இயேசுவை மயமா வைத்து வாழும்படியான, இயேசுவை மயமா வைத்து கட்டப்படுற ராஜ்யம் தான் பரலோக ராஜ்யம். அப்ப இயேசுவை மயமா வைத்து வாழ்ற பரலோக ராஜ்யத்துல ரெண்டு முக்கியமான காரியம் வலியுறுத்தி பேசப்படுறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால், எது முக்கியமா இருக்கணும், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாழ்த்தைக்கு முழுமையாக அர்ப்பணித்து வாழும்படியான வாழ்க்கை. ரெண்டாவது கிறிஸ்துவ வாழ்க்கைனா இருதயபூர்வமான பக்தி, பார்த்தோமா இல்லையா, வெளி வேஷம் போட்டுட்டு வெளியில சொக்கா போட்டுட்டு நீ வெளியில பயங்கரமா பக்தியை காமிச்சிட்டு எல்லாம் பிரயோஜனமே இல்ல. நீ இருதயத்தை கொடுக்க பக்தியா ஆண்டவர் எதிர்பார்க்கற, ஏன்னா கடவுள் எதை தான் பாக்குறாரு, உன் இருதயத்தை தான் பாக்குறாரு, வெளியில எல்லாம் பாக்குறது இல்ல. உன் இருதயம் என்ன ஓடிட்டு இருக்குது, உன்னுடைய இருதயத்துல என்ன உண்மையான பக்தி இருக்குது, அதான் பாக்குற, அதுதான் ஆசீர்வாதம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன, தேவோட வார்த்தையை மையமா வைத்து வாழ்ற வாழ்க்கை, இருதயபூர்வமான பக்தி. இனி வெளியில போடுற போலி பக்தி எல்லாம் தூக்கி போட்டுரும், இருதயத்தை கொடுக்குற பக்தி இருக்குதா, இதுதான் ஆண்டர் பேசுறாங்க. இது இதை இதை ஒரு கூட்ட மக்கள் பரியாசம் பண்றாங்க, ஒரு கூட்ட மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, அவ்வளவுதாங்க. இதான் பார்த்தோம், பொருளாசைக்காரராய் இருந்த அந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, பரியாசம் பண்ணாங்க, விபச்சாரத்தை கடிஞ்சு பேசணும்னு பரியாசம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களை ஒத்துவது போற மக்கள் இன்னைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையில பாவத்தை கடிஞ்சு பேசுற மக்களா ஆண்டவராய் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை பாவத்தை பாவத்தை தான் பேசும், ஒரு கால் உடந்தையா போகவே போகாது. அதுல நீ ஏற்றுக்கொள்ளாத அப்படின்னு அவன் பரியாசம் பண்ணிட்டு ஏன் பரியாசம் பண்றான், கடவுள் சொல்ற வார்த்தை அவனுக்கு குத்துது, கடவுள் சொல்ற வார்த்தை அவனுக்கு இடிக்குது, உண்மையா இல்லையா, கசக்குது. அதனாலதான் நீ இழிச்சிட்டு போறான், பரியாசம் பண்ணிட்டு போறான், ஏத்துக்கொள்ற மனசு இல்ல, நாளைக்கு பாக்கலாம்னு சொல்லிட்டு போறான், ஒத்தி போடுறான். புரியுதா இல்லையா, அப்படித்தானே நீ எத்தனையோ மக்கள்கிட்ட சொல்றோம், வாலிப பசங்கிட்ட சத்தியத்தை சொல்றோம், ஏன் இனிக்கிறான், ஏன் வரமாட்டான், ஏன் சத்தியத்தை புறக்கணிக்கிறான், அவன் செய்யற பாவம் அவனை குத்துது, அவன் செய்யற பாவம் இடிக்குது, ஆனா நான் வர ஒப்பு கொடுக்க மனசு வரல, இடிச்சிட்டு போறான், பழப்பு இல்ல, என் ஜோடிதான் முக்கியம் சொல்லிட்டு போறான். புரியுதா, யாருக்கு நஷ்டம், அவனுக்கு தான் நஷ்டம். தேவனுடைய வார்த்தை கீழ்படியாதபடி, தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி அவன் எதுக்குதான் எதுக்குதான் போறான், நரகத்துக்கு, நரகத்தை தேடி தான் போயிட்டு இருக்கான். ஆனா ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்யறாங்க, சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருது, அந்த சுவிசேஷத்தை யாரும் கேட்டு மணந்திருப்பான், அவங்க தான் அதில் பலவந்தமாய் பிரவேசிக்கிறாங்களா. பலவந்தம் என்று சொல்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை நினைக்காதீங்க, அட்டையாப்பா அதுல தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டருக்கு முழுமையை ஒப்பு கொடுத்து கடவுளுக்குள்ளாக எழும்பி கடவுளுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க பிள்ளைகளாக எழும்புகிறார்கள், அவர்கள் தான் ஒரு கூட்ட மக்கள். ஆகவே இந்த ரெண்டு கூட்டத்துல நீ எந்த கூட்டத்துல இருக்கிற, முதல் கூட்டத்துல பரியாசம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கியா, இன்னுமா ஏற்றுக்கொள்ளாதபடி இனிமாய் கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி, இனிமாய் கடவுளுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி இருக்கிற புத்தியே பரியாசம் பண்ற புத்தி தான். ஆமா, கடவுளுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்காதபடி இனிமா கீழ்படி அப்படி உட்கார்ந்து இருப்பாங்க, அது பரியாசம் பண்ணிட்டு இருக்க, இழிச்சிட்டு இருக்கிற, அசால்ட்டா இருக்க, அலட்சியம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு சீரியஸ்னஸே தெரியல, பரியாசம் பண்ற புத்தி. ஆமா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படி அதுக்கு ஒப்பு கொடுத்துறான், பலவந்தமாய் பிரவேசிக்கிறான், பலவந்தமாய் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறான், அர்ப்பணிக்கிறான், கீழ்படுகிறான். அடுவே, இவரே கடவுள், இவரே ராஜாதி ராஜா, இவரே என் எசமான், இவரே என் தேவன், இவரே கோட்டை, இவரே என் துருகம், இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் எசமான், இவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர், இவர்தான் கடவுள், இவர்தான் பரிசுத்தமான கடவுள் சொல்லி தன்னை தாழ்த்தி, அந்த பரிசுத்த கடவுளுக்கு நடி தான் பாத்திரம் அல்ல, ஐயோ ஒரு பாவின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி முழுமையா ஒப்பு கொடுத்து அதில் பலவந்தமாய் தன்னை அர்ப்பணிக்கிறான், சுயத்தை ஒழிக்கிறான், தன்னுடைய பெருமை உடைத்து போடுறான். அடே அப்ப கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கிறான், கிறிஸ்துவின் பிள்ளையா சாட்சியா வாழ்றான், அவருடைய பெயரை மகிமைப்படுத்துறான், அவருடைய பெயருக்கு ஐயோ களங்கம் வருவித்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கிறான். இயேசு நாமத்தை மகிமைப்படுத்தி எங்க போறான், பரலோகராஜ்யம் பிரவேசிக்கிறான். இவங்க தான் பலவந்தமாக பிரவேசிக்கிறார்கள். இன்னைக்கு நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற சிந்திச்சு பார், நீ எந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்க ஆராய்ந்து பார், இன்னைக்கு ஆராய்ந்து பார், உன்னை தாழ்த்து அப்படியாக, ஐயோ நிமான் அப்படியாக இல்லையே. முதல் கூட்டம் பரியாசம் பண்ற கூட்டம், இரண்டாவது கூட்டம் பலவந்தமாய் கிறிஸ்துக்குள்ளாக பிரவேசித்து பரலோகராஜ்யத்தை அடைய கூட்டமாக இருக்கிற, ஐயோ முதல் கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு என்றால் உன்னை தாழ்த்தி மனந்திரும்பு, என்னை மன்னியும், மன்னியும் கேளு. ஐயோ ஆண்டவரே, அப்படிப்பட்ட முதல் கூட்டத்தில் போயிடக்கூடாது சாமி, நரக வாழ்க்கையை அனுபவிக்கிற ஒரு கூட்டமாக போயிடக்கூடாது, பரலோகராஜ்யத்து பலந்தமாய் பிரவேசிக்கிற கூட்டத்தில் வந்தால் நான் நிற்கணும் சாமி, எனக்கு உதவிச்சேன்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்தினுடைய தாழ்த்தி அவர்கிட்ட கேளு. தேவத்தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம், ஜபிப்போம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பரிசுத்தமுள்ள பிதாவே, நீதி உள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாளில் கூட நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ரெண்டு விதமான கூட்டத்தார் அன்று, இந்த ரெண்டு விதமான கூட்டத்தில் நாங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் சொல்லி ஆராய்ந்து பார்க்க உதவிச்சதுக்காக ஸ்தோத்திரம். ஆமாம், அன்று கிறிஸ்துவின் ராஜ்யம் கட்டப்பட அன்று அந்த இடத்துல கத்த பாரம்பரியமான பக்திக்காரர்கள் அன்றரை எதிர்த்து நீர் பேசினீர் சுவாமி. ஆனால் ஆமாம், அன்றரை கிறிஸ்துவுக்கு அன்றரே கத்தாவே நாக்களிலே அந்த யூத மத தலைவர்கள் எழும்பி அண்டர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புளாக வந்தாங்க சுவாமி. அன்றைய அநேக மக்கள், பாமர மக்கள் அதுக்கு பயந்து அன்றைய அடங்கி போன மக்களாலும் பார்த்தோம் சுவாமி. இதல்ல அன்றைய மதம், இதல்ல சமயம், இதல்ல பக்தி என்று சொல்லி அதுக்கு எதிராக அடித்து அன்றைய நித்தியமான வாழ்வை சுதந்திரிக்க இயேசுவை வழின்னு சொல்லி நீர் உடைய வார்த்தையை மயமகித்து பேசினீர். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற வாழ்க்கையே நித்தியமான வாழ்வை சுதந்திரிக்கிறதுன்னு சொல்லி கற்பித்தீர். மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ பக்தி இருதயத்தை கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இருதயபூர்வமான வாழ்க்கை, இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்க இந்த இருதயத்தை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வோம் என்றால் இந்த ரெண்டு விஷயத்தை முக்கியமாக நாங்கள் மையமாவித்து வாழணும். ஒன்று, ஆண்டோடு கொடுத்த வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற வாழ்க்கை. இரண்டாவது, இந்த இருதயத்துக்கு கீழ்படுகிற வாழ்க்கை, இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, இந்த இருதயத்தை கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை சுவாமி. இதை அநேகர் ஒரு கூட்ட மக்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள், இது ஒரு கூட்ட மக்கள் அன்றரை ஏற்றுக்கொள்கிறார்கள் சுவாமி. இப்படிப்பட்ட கிறிஸ்துவ வாழ்க்கை நாங்கள் பரியாசம் பண்ணுகிறோமா இல்லை ஏற்றுக்கொள்கிறோமா ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும் சுவாமி. ஐயோ, நாங்கள் இன்னுமாய் பரியாசம் பண்ணி கொண்டு புறக்கணித்து போவோம் என்றால் நரகத்து தள்ளப்படுகிற மக்களாய் மாறிவிடுவோமே சுவாமி. எங்களை மன்னியும் சுவாமி, எங்களை வெற்றிடாதிரும் சுவாமி. நாங்கள் கத்தாவே, இதோ இந்த இயேசு ஆண்டரை, இயேசுவை ரட்சகரன் சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாய் எங்களை தாழ்த்து, எங்களை அர்ப்பணித்து, உமக்கு உம்முழுமையாக ஒப்பு கொடுத்து பலவந்தமாக இதில் பிரவேசித்து அந்த பரலோகராஜ்யத்தை சுதந்திரிக்க உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.